in our last study that Paul says we are not ignorant of Satan's schemes.
நாங்கள் சாத்தானுடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே என்று பவுல் சொன்னதை குறித்து நாம் கடந்த கூட்டத்திலே தியானித்தோம்.
We saw last night that Satan came to Eve and tried to tell her God was not a good God.
தேவன் நல்ல தேவன் அல்ல என்பதை சொல்வதற்கு ஏவாள் இடத்திலே சாத்தான் வந்தான் என்று நேற்றைய கூட்டத்திலே மாலை கூட்டத்திலே நாம் தியானித்தோம்.
The other thing that Jesus said in John's Gospel chapter 8.
யோவான் சுவிசேஷம் 8-ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்ன இன்னொரு காரியம் என்னவென்றால்
He said in verse 44.
44-ஆம் வசனத்திலே சொல்கிறார்.
The devil is a liar.
பிசாசு ஒரு பொய்யன்.
And he is the father of all lies.
அவன் எல்லா பொய்களுக்கும் தகப்பன்.
Every lie that was ever spoken its father was Satan.
அவன் பொய் பேசும்போது அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடினாலே அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்.
Every lie ever spoken in the world.
இந்த உலகத்திலே பேசப்பட்ட ஒவ்வொரு பொய்யும்
the father was the devil.
அதற்குரிய பிதா பிசாசு.
So you got to be very careful when you tell a lie.
ஆகவே ஒரு பொய் சொல்லும்போது நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்.
Because a lie is like a baby.
ஒரு பொய் என்பது ஒரு குழந்தையை போல இருக்கிறது.
Babies grow.
குழந்தைகள் வளர்கிறது.
And a lie can also grow and cause a lot of problems for many people.
அதே போல உங்களுடைய பொய்யும் அது வளர்ந்து அநேகருக்கு பிரச்சனையை கொடுக்க முடியும்.
But you know a baby cannot be born without a mother.
ஒரு குழந்தை தாய் இல்லாமல் பிறக்க முடியாது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
And when you tell a lie,
நீங்கள் ஒரு பொய் பேசும் பொழுது,
remember the devil is the father.
பிசாசு தான் தகப்பன்.
And who is the mother?
தாய் யார்?
You.
நீங்கள் தான் தாய்.
You produce the lie.
ஒரு பொய்யை நீங்கள் உற்பத்தி செய்கிறீர்கள்.
Everybody who tells a lie,
பொய் சொல்லுகிற யாரா இருந்தாலும்,
he is giving his heart and his tongue to the devil.
தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய நாவையும் பிசாசுக்கு கொடுக்கிறான்.
And say, okay, Satan, you can produce a child in me.
சரி சாத்தானே, நீ என்னிடத்திலே ஒரு குழந்தையை உண்டாக்கலாம் என்று சொல்லுகிறான்.
It's like a bad woman who gives her body to a man and says, okay, you can produce a child in me.
In mulamaga kulandai ningal undakkalam endru solli oru ketta nadathiyulla oru stree thannudaiya sarirathai vera orunu kodupadu pole.
None of you girls would ever do that.
Ningal pengalai irukkira ningal oruvarum appadi pilligal seiyamaatirgal.
Why should we give our body to the devil for him to produce a lie in us?
ஆனா நமக்குள்ளே ஒரு பொய்யை உண்டு பண்ணுவதற்கு நாம் ஏன் நம்முடைய சரீரத்தை பிசாசுக்கு கொடுக்க வேண்டும்?
No, never give it to the devil.
ஒரு காலம் சாத்தானுக்கு கொடுக்க வேண்டாம்.
And say, I'm not going to tell a lie.
நான் பொய் சொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்கள்.
I'm going to speak the truth.
நான் சத்தியத்தை பேசுவேன்.
Please remember that all your life.
வாழ்க்கை முழுவதுமா இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
There may be many, many temptations in the world to tell a lie.
இந்த உலகத்திலே பல சோதனைகள் வரலாம்.
To tell a lie.
பொய் சொல்வதற்கு.
The devil will tell you if you tell a lie you can escape from this situation.
பொய் சொன்னால் இந்த சூழ்நிலையிலே நீ உன்னை தப்பித்துக் கொள்ளலாம்.
The devil often says things like that.
இப்படிப்பட்ட காரியங்களை அடிக்கடி பிசாசு சொல்கிறான்.
He says a lie is almighty.
ஒரு பொய் தான் சர்வ வல்லமையுள்ளது என்று பிசாசு சொல்கிறான்.
Are you in a difficult situation?
கஷ்டமான சூழ்நிலையில் நீ மாட்டிக்கொண்டாயா?
A lie is almighty. It can deliver you.
பொய்யானது சர்வ வல்லமுள்ளது, அது உன்னை இந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து உன்னை விடுவிக்கும்.
And you say, Satan, you're a liar.
நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? சாத்தானே, நீ ஒரு பொய்யன்.
A lie can deliver me temporarily.
ஒரு பொய்யானது தற்காலிகமாக என்னை விடுதலை ஆக்கலாம்.
But it'll get me into a greater problem later on.
ஆனால் பின்னாக பெரிய பிரச்சனைக்குள்ளாக என்னை தள்ளிவிடும்.
A lie is not almighty.
பொய் சர்வ வல்லமுள்ளது அல்ல.
God is almighty.
தேவன் தான் சர்வ வல்லமுள்ளவர்.
And it's only God who can deliver me.
தேவன் மட்டுமே என்னை விடுதலை ஆக்க முடியும்.
I'm not going to trust any lie to deliver me from any situation.
ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலிருந்தும் என்னை விடுதலை ஆக்க முடியாக நான் ஒருக்காலும் பொய்யை நம்ப மாட்டேன்.
So remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
In an office, in a college, in a school, there are so many situations where the devil says, just tell a lie, you can get out of here.
பள்ளியிலே, கல்லூரியிலே, அலுவலகத்திலே பிசாசு உங்களுக்கு சொல்லுகிறானே, இந்த பொய் சொல்லிவிட்டால் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று.
Speak the truth.
சத்தியத்தை பேசுங்கள்.
God will be with you.
தேவன் உங்களோடு கூட இருப்பார்.
The devil is the father of lies.
பிசாசு பொய்களுக்கு பிதா.
And the Bible also says,
வேதம் சொல்கிறது,
in Revelation
வெளிப்படுத்தின விசேஷம்
chapter 21
21-ஆம் அதிகாரம்.
Revelation 21 it says in verse 8
எட்டாம் வசனத்தை பார்க்க,
last part,
கடைசி பகுதி,
all liars will burn in the lake of fire which is the second death.
பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்று பார்க்கிறோம்.
So Jesus is the truth.
இயேசுதான் சத்தியம்.
If you want to walk in the light,
நீங்கள் வெளிச்சத்திலே நடக்க வேண்டுமானால்,
say I will not tell a lie.
நான் பொய்யை பேச மாட்டேன் என்று சொல்லுங்கள்.
Now I want to explain that.
நான் இதை உங்களுக்கு சற்று விளக்கி சொல்ல விரும்புகிறேன்.
To speak the truth does not mean that you have to go and tell other people everything about your past life.
உண்மை பேச வேண்டும் என்று சொன்ன உடனே நீங்கள் ஜனங்களிடத்திலே போய் உங்கள் கடந்த கால வாழ்க்கை அப்படியே சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை.
Supposing you have done so many wrong things in your past life.
உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்திலே எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கலாம்.
To whom should you confess that?
அதை யாரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும்?
The Roman Catholic priest will say you confess it to God and you confess it to me first.
தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும், ஆனால் முதலாவது என்னிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் என்று ரோமன் கத்தோலிக்க பாதிரியார் சொல்வார்.
The Bible doesn't say that.
வேதம் அப்படி சொல்லவில்லை.
If I have committed a sin in my past life,
என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நான் ஒரு பாவத்தை செய்திருந்தால்,
I have to confess it to God.
நான் தேவனிடத்தில் அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
I don't have to confess it to you.
நான் உங்களிடத்தில் அதை அறிக்கை செய்ய தேவையில்லை.
I don't have to get up in a church and confess what all I did in my past life.
என்னுடைய கடந்த காலத்திலே செய்த அத்தனை தவறுகளையும் சபையில் எழுந்து நின்று நான் அறிக்கை செய்ய தேவையில்லை.
Why should I do that?
ஏன் அதை செய்ய வேண்டும்?
Why should I spoil your mind by telling all the things I did in my past?
என்னுடைய கடந்த கால வாழ்க்கையிலே நான் செய்த காரியங்களை, தவறான காரியங்களை சொல்லி ஏன் உங்கள் மனதை கறைப்படுத்த வேண்டும்?
Why should you get up in a church and confess what all foolish things you did in your past life?
நீங்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையிலே செய்த புத்தியீனமான காரியங்களை எல்லாம் நீங்கள் ஏன் சபையில் எழுந்து நின்று சொல்ல வேண்டும்?
That is a false humility.
அது ஒரு பொய்யான, மாயமான தாழ்மை.
That's not going to help you.
அது ஜனங்களுக்கு உதவி செய்வதே கிடையாது.
Remember this rule.
இந்த விதியை நீங்கள் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.
Sin must be confessed in the circle in which it was committed.
எந்த வட்டத்துக்குள்ளாக பாவம் செய்யப்பட்டதோ அந்த வட்டத்துக்குள்ளாக தான் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
I'll explain what I mean.
நான் என்ன சொல்ல போகிறேன் என்பதை விளக்கி சொல்கிறேன்.
Supposing you have a dirty thought.
உங்களுக்கு அசுத்தமான எண்ணம் வந்துவிட்டது.
Who is in that circle?
அந்த வட்டத்தில் யார் இருக்கிறார்?
Only God.
தேவன் மட்டும்தான்.
That dirty thought may be about that other person.
நீங்கள் எண்ணுகிற அந்த அசுத்தமான எண்ணம் வேறொரு நபரை பற்றி
எண்ணமாயிருக்கலாம்,
அவருக்கு அது தெரியாது.
So you don't have to confess to that person.
ஆக அவரிடத்திலே போய் நீங்கள் அதை அறிக்கை செய்ய தேவையில்லை.
No, you confess only to God.
தேவனுக்கு மட்டுமே அதை அறிக்கை செய்ய வேண்டும்.
Supposing you had a bitterness against that person.
ஒருவேளை அவருக்கு விரோதமாய் உங்களுக்கு ஒரு கசப்பு இருக்குமே, ஆனால்
But he did not know anything about it.
அதை குறித்து அவருக்கு தெரியவே தெரியாது.
Why do you want to go and tell him, brother, I had a bitterness against you?
அவரிடத்திலே போய் ஏன் சகோதரரே உங்கள் மேல் நான் கசப்பு வச்சிருந்தேன் என்று சொல்ல வேண்டும்?
If you tell him, you may put some bitterness in his heart against you also.
அவரிடத்தில் அப்படி சொல்ல போனா அவருடைய உள்ளத்திலேயும் கசப்பை வச்சுட்டு வந்துடுவீங்க.
If you keep quiet, at least he'll love you.
நீங்கள் அமைதியா இருந்தால் உங்களை அவர் நேசிக்கவாவது செய்வார்.
Don't go and pollute his mind with your confession.
ஆகவே அறிக்கை என்ற பெயரில் அவருடைய மனதை அசுசிப்படுத்த வேண்டாம்.
But if you harmed him,
ஆனால் அவருக்கு தீமை செய்திருந்தால்,
you spoke evil about him,
அவரை குறித்து நீங்கள் தீமையாய் வேறு இடத்துல பேசியிருந்தால்,
supposing I come and speak evil about you to him, to Vincent,
உங்களை பற்றிய தவறான காரியத்தை வின்சென்ட் இடத்திலே நான் சொல்கிறேன்.
Then there are three people in my circle.
இப்பொழுது என்னுடைய வட்டத்திலே மூன்று பேர் இருக்கிறார்கள்.
God,
தேவன்,
you,
நீங்கள்,
and Vincent.
Vincent.
Supposing I spoke about you to 10 people.
உங்களை குறித்து தீமையாக 10 பேர் இடத்திலே பேசிவிட்டால்,
Then there are 12 people in this circle.
இப்பொழுது அந்த வட்டத்துக்குள்ளாக 12 பேர் இருக்கிறார்கள்.
God,
தேவன்,
he is in every circle.
அவர் எல்லா வட்டத்திலேயும் அவர் இருப்பார்.
Because all sin is against God.
ஏனென்றால் எல்லா பாவமும் அவருக்கு விரோதமாக.
You,
தேவன்,
நீங்கள்,
இந்த 10 பேர்.
So to whom should I confess the sin?
இப்பொழுது பாவத்தை நான் யாருக்கு, யாரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும்?
I spoke evil against brother X.
ஒரு X என்றதன ஒரு சகோதரரை பற்றி தீமையாக பேசிவிட்டேன்.
I don't have to say it in the church.
அதை ஒரு சபையிலே சொல்ல தேவையில்லை. இல்லை,
I didn't sin against the church.
என்னால் சபைக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யவில்லை.
I have to go to God and say, Lord, I'm sorry, I spoke evil about brother X.
தேவனிடத்திலே போய் ஆண்டவரே நான் இன்னாரை பற்றி தவறாய் பேசிவிட்டேன் என்று நீ தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும்.
And then I go to all these 10 people.
இந்த 10 பேர் இடத்திலே எப்பொழுது நான் போக வேண்டும்?
You remember 2 months ago I spoke evil about brother X.
X என்ற சகோதரரை பற்றி நான் 2 மாசத்துக்கு முன்னாக தவறாய் பேசி விட்டேன், உங்களுக்கு தெரியுமா?
God has convicted me about it.
தேவன் அதை குறித்து என்னை உணர்த்தி விட்டார்.
I want to withdraw that statement.
இப்பொழுது நான் அந்த சொன்னப்பட்ட காரியங்களை நான் திரும்ப வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன்.
I repent of it.
நான் அதை குறித்து மனம் திரும்புகிறேன்.
Please forgive me for saying that.
நான் அதை சொன்னதற்கு என்னை மன்னித்து
விடுங்கள். Like that I go to all 10 people.
அதுபோல நான் அந்த 10 பேர் இடத்திலே செல்கிறேன்.
Then I go to brother X.
X என்ற சகோதரனிடம் சொல்கிறேன்.
Say brother, I have to confess, I have spoken evil about you, but I have repented and said it right.
நான் உங்களை பற்றி தவறாய் பேசி விட்டேன், அதை குறித்து நான் மனஸ்தாபம் அடைகிறேன், இப்பொழுது நான் அதை சரி செய்து விடுகிறேன், என்னை மன்னித்து
விடுங்கள். It's finished.
அது முடிந்து விட்டது.
The record is blotted out from my in heaven.
பரலோகத்திலே அது எழுதப்பட்டதான புத்தகத்திலிருந்து அது கிறுக்கி போடப்பட்டது.
The blood of Jesus has cleansed me.
இயேசுவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவி விட்டது.
So sin must be confessed in the circle in which it is committed.
ஆகவே எந்த வட்டத்திற்குள்ளாக பாவம் செய்யப்பட்டதோ அந்த வட்டத்திற்குள்ளாக தான் அறிக்கை செய்யப்பட வேண்டும்.
Supposing I speak rudely to my wife.
மனைவியிடத்திலே நான் காரசாரமாக பேசுகிறேன்.
There are two people in that circle.
அந்த வட்டத்திலே இரண்டு பேர் இருக்கிறார்கள்.
God and my wife.
தேவனும் என்னுடைய
மனைவி. I ask forgiveness from God and from my wife.
நான் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன், என்னுடைய மனைவியிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன்.
So we must always ask yourself, how many people are in this circle in which I committed that sin?
நான் இந்த பாவத்தை செய்தேனே, அந்த பாவத்திற்குள்ளாய் அந்த அந்த வட்டத்துக்குள்ளாய் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும்.
You have to confess to those people.
அவர்களிடத்திலே தான் நீங்கள் அறிக்கை
செய்ய வேண்டும். Once your confession is finished.
ஒருவேளை நீங்கள் அறிக்கை செய்து விட்டால் அதோடு முடிந்து விடும்.
You don't have to go and confess it to anybody else because if God says I won't remember it anymore.
நான் இனிமேல் அதை நினையாமல் இருப்பேன் என்று தேவன் சொன்னபடியாலே நீங்கள் வேறு யாரிடத்திலேயும் போய் அறிக்கை செய்ய தேவையில்லை.
And when you get married,
திருமணமான பிறகு,
you don't have to burden your wife or husband with all the stories of what all you did in the past.
நீங்கள் கடந்த காலத்திலே செய்த அவ்வளவு அசுத்தமான காரியங்களை எல்லாம் சொல்லி உங்கள் மனைவியோ கணவனியோ நீங்கள் பாரப்படுத்த வேண்டாம்.
Some people feel they should do it.
சிலர் புத்தியினமா இப்படி செய்து விடுகிறார்கள்.
They want to do it, that they can do it, but I say you don't have to do it.
அப்படி அவர் செய்கிறார்ண்டா செய்யட்டும், ஆனால் நீங்கள் செய்ய தேவையில்லை.
Because they are not in that circle.
ஏனெனில் அவர்கள் அந்த வட்டத்துக்குள்ளாக இல்லை.
Now after you get married, your wife may be in the circle.
திருமணமான பிறகு உங்கள் மனைவி அந்த வட்டத்துக்குள்ளாக வந்து விடுகிறார்கள்.
But before you got married, you didn't even know that woman.
ஆனால் திருமணம் செய்வதற்கு முன்பதாக நீங்கள் யாரை திருமணம் செய்ய போறீர்கள் என்று கூட உங்களுக்கு தெரியாமல் இருந்தது.
Why put a burden on other people's minds by telling things they need not know?
அவர்கள் அறிய வேண்டும் என்று தேவையில்லாத காரியங்களை அவர்களிடம் சொல்லி ஏன் பாரப்படுத்த வேண்டும்?
Some people are very foolish there.
இந்த பகுதியிலே சிலர் புத்தியினமாக இருக்கிறார்கள்.
If you have a problem with a brother,
ஒரு சகோதரனோடு கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுமானால்
why go and tell your wife about it?
அதை குறித்து ஏன் உங்கள் மனைவியிடத்திலே சொல்ல வேண்டும்?
Because you put a bitterness in your wife's heart against that brother also.
அந்த சகோதரருக்கு விரோதமாக உங்களுடைய மனைவியின் உள்ளத்திலே ஒரு கசப்பை போடுகிறீர்கள்.
Now I'll tell you a true story that happened in one church.
ஒரு சபையிலே நடந்த மெய்யான ஒரு கதை சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
Not in India, it's in England.
இந்தியாவில் அல்ல, இங்கிலாந்து தேசத்திலே நடந்த ஒரு சம்பவம்.
Brother told me this story.
ஒரு சகோதரர் எனக்கு இதை சொன்னார்.
He was a pastor of a church. He's an elder brother in a church.
அவர் ஒரு சபையில ஒரு மூப்பராய் இருந்தார்.
And some brother had some problem with him.
அவரோடு கூட இன்னொரு சகோதரருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது.
That brother was creating a problem for this elder.
இந்த மூப்பருக்கு அந்த சகோதரன் ஒரு பிரச்சனை உண்டாக்கினார்.
So this elder told his wife.
இந்த மூப்பர் தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னார்.
You know that brother is causing me some problem.
உனக்கு தெரியுமா அந்த சகோதரன் எனக்கு இந்த பிரச்சனையை ஏற்படுத்தி
கொடுத்தார். After that this wife whenever she saw that brother she had some bitterness against him.
அதற்கு பிறகு அந்த சகோதரனை பார்த்த உடனே இந்த இவருடைய மனைவிக்கு கசப்பு வந்துவிடும்.
And after a few weeks
ஒரு சில வாரங்கள் கழிந்தது.
This elder brother and that brother sorted out their problem.
இந்த மூப்பரும் அந்த சகோதரனும் தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டார்கள்.
They became very good friends.
அவர்கள் மிகுந்த நண்பர்களாய் மாறி விட்டார்கள்.
They became got very good fellowship.
அவர்கள் நல்ல ஒரு ஐக்கியத்துக்குள்ளாய் வந்து விட்டார்கள்.
But his wife,
ஆனால் இவருடைய மனைவியோ,
she still had the problem with that man.
இன்னும் அந்த சகோதரனோடு கூட அந்த மனைவிக்கு பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது.
For years,
எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது.
She could not forgive that man.
அந்த சகோதரனை மன்னிக்கவே முடியவில்லை.
Who caused the problem for this wife?
இவருடைய மனைவிக்கு பிரச்சனை உண்டாக்கியது யார்?
Her husband.
அவருடைய கணவன்.
By going and telling her something, there was no need to tell her.
மனைவியிடத்திலே போய் தேவையில்லாத சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை, ஆனாலும் சொல்லிவிட்டார்.
See, he is a strong man. He could handle that problem and solve it in 2 months.
இவர் ஒரு வலிமையான மனிதன், இரண்டு மாதங்களிலே அந்த பிரச்சனையை கையாண்டு தீர்த்து விடலாம்.
The wife is a weaker vessel.
ஆனால் மனைவி பலவீனமான பாண்டமானவள்.
She could not solve that problem so quickly.
அவளால் அவ்வளவு சீக்கிரமாக அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை.
It took so many years to overcome.
அநேக ஆண்டுகள் பிடித்தது அதை சரி செய்வதற்கு.
So I remember this brother saying in a meeting.
ஆகவே இந்த சகோதரன் ஒரு கூட்டத்திலே இப்படி சொன்னார்.
You have a problem with a brother, go and don't go and tell your wife about it.
ஒரு சகோதரனோடு கூட உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுமானால் அதை குறித்து உங்கள் மனைவியிடத்தில் சொல்ல வேண்டாம்.
I always tell you that.
நானும் உங்களுக்கு எப்பொழுதும் சொல்கிறேன்.
Supposing you have got a 50 kilo suitcase.
ஒரு 50 கிலோ சூட்கேஸ் இருக்கிறது.
And you are going to the station.
நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீர்கள்.
Who will carry it? You or your wife?
நீங்க அதை தூக்குவீங்களா அல்லது மனைவியை தூக்க சொல்வீர்களா?
I hope you carry it.
நீங்கள் தான் தூக்குவீர்கள் என்று நான் நம்புகிறேன்.
If you want to put it on somebody's head, put it on your head.
யார் தலையாவது அதை போட வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தலையிலே அதை போடுங்கள்.
In the villages and all, they'll put it on the wife's head and the man will walk like a maharaja.
கிராமங்களை பார்த்திருக்கீங்களா? புருஷன் முன்னாடி மகாராஜா மாதிரி கை வீசி நடப்பாரு, பின்னாடி மனைவி கஷ்டப்பட்டு சுமந்து கொண்டு வருவார்கள்.
Don't do that.
அது செய்ய அப்படி செய்ய கூடாது.
We are Christians.
நாம் கிறிஸ்தவர்கள்.
Don't put a suitcase on your wife's head which she cannot carry.
மனைவியால் சுமக்க கூடாத ஒரு சூட்கேஸை அவளுடைய தலையின் மீது போட வேண்டாம்.
Don't make her carry a weight which is too much for her.
அவளால் தாங்க முடியாத ஒரு பாரத்தை அவள் மீது வைக்க வேண்டாம்.
So sometimes we are very foolish in going around confessing sin.
சில சமயத்திலே நாம் பாவ அறிக்கை செய்வதிலே புத்தீனமாய் செய்து விடுகிறோம். நான் நேர்மையானவன் என்று
சொல்கிறேன், நான்
ஒளியில் நடக்கிறேன் என்று
சொல்கிறேன். That's not walking in the light.
அது ஒளியில் நடக்கிற வாழ்க்கை அல்ல.
That's how the devil fools us about walking in the light.
ஒளியில் நடக்கிற காரியத்தை வைத்து சாத்தான் நம்மை ஏமாற்றி விடுகிறான்.
You know, the devil quoted scripture even to Jesus Christ in the wilderness.
வனாந்தரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கே வேத வசனத்தை கோடிட்டு காண்பித்து ஏமாற்றினார்.
So if he can quote the scripture to Jesus, you think he won't quote the scripture to you?
இயேசுவுக்கே வேத வசனத்தை சொல்லி சோதிக்க பார்த்த அந்த சாத்தான் உங்களுக்கு அந்த வசனத்தை சொல்ல மாட்டானா?
He'll take a verse like walking in the light and make you do some stupid thing with that verse.
ஒளியில் நான் நடக்கிறேன் என்ற வசனத்தை உங்களிடத்திலே பேசி நீங்கள் புத்திரமான காரியங்களை செய்து வைக்க விடுவான்.
So please remember this.
ஆகவே இதை தயவுசெய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
If I have stolen money from one brother, I don't have to return it to another brother.
ஒரு சகோதரனிடம் இந்த பணத்தை திருடி விட்டால் நான் அதை இன்னொரு பிரதரிடத்தில் கொடுப்பேனா?
See, I stole 20 rupees from his pocket.
இவருடைய பாக்கெட்லிருந்து 20 ரூபாய் எடுத்து விட்டேன்.
I don't have to give 20 rupees to five other people.
நான் அதை போய் ஐந்து பேருக்கு நான் 20 ரூபாய் கொடுக்க
வேண்டும்.
இவருக்கு தான் நான் கொடுப்பேன்.
And I confess it to God.
நான் தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறேன்.
That is a simple example.
இதுதான் ஒரு எளிய உதாரணம்.
Confessing in the circle in which it was committed.
எந்த வட்டத்துக்குள்ளாக அது செய்யப்பட்டதோ அந்த வட்டத்துக்குள்ளாக அறிக்கை செய்யுங்க.
Those whom we harmed, we must confess to.
நாம் யாருக்கு தீங்கடைத்தோமோ அவர்களிடத்திலே நாம் அறிக்கை செய்ய வேண்டும்.
You don't have to go and confess to your children what all you did in your younger days.
உங்களுடைய வாலிப நாட்களில் செய்த அசுத்தமான காரியங்களை உங்கள் பிள்ளையிடத்திலே போய் சொல்ல தேவையில்லை.
You don't have to confess to your wife or husband before you married them what all you did in your younger days.
நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பதாக செய்த தீமையான காரியங்களை உங்கள் மனைவியிடத்தில் கணவனிடத்தில் சொல்ல தேவையில்லை.
These are the foolishnesses I find among a lot of believers.
அநேக விசுவாசிகளிடத்திலே நான் காண்கிற புத்தீனமான காரியங்களை.
They think it is humility.
இது தாழ்மை என்று எண்ணுகிறார்கள்.
They think it is walking in the light.
இது ஒளியில் நடக்கிற வாழ்க்கை என்று எண்ணுகிறார்கள்.
It's not walking in the light.
அது ஒளியில் நடக்கக்கூடிய வாழ்க்கை அல்ல.
When the devil sees you walking in the light, he'll push you a little further that side and push you over into the ditch.
நீங்கள் ஒளியில் நடக்கிறதை பிசாசு பார்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி அடுத்த சாக்கடைக்குள்ளாக உங்களை விட வைத்து விடுகிறார்.
So beware of false humility.
ஆகவே மாயமான தாழ்மையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள்.
So that's one area I want to warn you about.
ஆகவே நான் உங்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு பகுதி இதுதான்.
Walking in the light is very important.
ஆனால் ஒளியிலே நடப்பது என்கிற வாழ்க்கை மிக முக்கியம்.
The devil is a liar.
பிசாசு ஒரு பொய்யன்.
Jesus is the truth.
இயேசு சத்தியம்.
To walk in the light is to always be speak the truth.
ஒளியிலே நடப்பது என்பது எப்பொழுதே மெய்யை பேசுவது.
That means I speak the truth first of all to God.
முதலாவது தேவனிடத்தில் நான் மெய்யை பேசுகிறேன்.
See in Proverbs chapter 28.
நீதிமொழி 28 ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம்.
Proverbs chapter 28.
நீதிமொழி 28 ஆம் அதிகாரம்.
And verse 13.
13 ஆம் வசனம்.
It says here, the one who covers his sin will not prosper.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
But the one who confesses and forsakes it will find compassion or mercy.
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
So when I commit a sin,
ஆகவே நான் ஒரு பாவம் செய்யும் பொழுது,
there are two things I can do.
நான் இரண்டு காரியங்களை செய்ய முடியும்.
According to this verse,
இந்த வசனத்தின் மூலமாக.
One is cover it.
இந்த வசனத்தின்படி ஒன்றை நான் பாவம் செய்து மறைக்க முடியும்.
You will never prosper.
ஒரு காலம் நீங்கள் வாழ மாட்டீர்கள்.
Supposing you got leprosy in a hand here.
கையில் இந்த இடத்துல ஒரு தொழுநோய் வந்து விட்டது.
And you cover it with long sleeve shirt.
இது போல முழுக்கை சட்டை போட்டு நீங்கள் மறைத்து விடுகிறீர்கள்.
You think that leprosy will be healed by that?
இப்படி முழுக்கை சட்டையை போட்டு மறைத்து விட்டபடினால அந்த தொழுநோய் குணமாகி விடும் என்று நினைக்கிறீர்களா?
I know one person who did that.
இப்படி செய்த ஒருவரை நான் அறிவேன்.
In Karnataka.
கர்நாடகா மாநிலத்தில்.
He got leprosy.
அவருக்கு தொழுநோய் படலம் வந்து விட்டது.
Working in a bank.
அவர் ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தார்.
So he thought nobody must know that.
யாரும் இதை அறியக்கூடாது என்று எண்ணினார்.
So he started wearing long sleeve shirts.
ஆகவே அதை மறைப்பதற்காக முழுக்கை சட்டை அணிந்தார்.
And nobody saw it.
யாருமே அதை பார்க்கவில்லை.
But the leprosy began to grow.
ஆனால் அந்த தொழுநோயானது வளர ஆரம்பித்தது. குஷ்டரோகம்.
And grow and grow finally came on the face.
வளர்ந்து வளர்ந்து கடைசியில் முகத்திலே வந்துவிட்டது.
What can you do then?
அப்போ இப்போ என்ன செய்ய முடியும்?
See what a fool he was.
அவர் எவ்வளவு முட்டாளா இருந்தார் பாருங்க.
There is 100% cure for leprosy if you go quickly to the hospital.
ஆஸ்பத்திரிக்கு சென்றிருந்தால் 100% தொழுநோயை குணமாக்க முடியும்.
Instead of hiding it,
மறைப்பதற்கு பதிலாக,
okay, you don't have to tell everybody in the bank I got leprosy.
வங்கியில் எல்லாரிடத்திலேயும் போய் எனக்கு தொழுநோய் வந்து விட்டது என்று சொல்ல தேவையில்லை.
That is foolish.
அதுவும் புத்தீனமான காரியம்.
You can take few days leave and go to the doctor.
ஒரு சில நாட்கள் விடுப்பு எடுத்துக்கொண்டு மருத்துவரிடத்திலே போய் இருக்கலாம்.
Go and get treatment.
அங்கே போய் சிகிச்சை எடுத்துக்கலாம்.
And you can be completely healed.
முற்றிலுமாய் குணமாக்கப்பட்டிருக்க முடியும்.
If you don't do that,
அதை செய்யாத பட்சத்தில்
it just spreads.
அது பரவாரம்.
Sin is like that.
பாவம் இது போல தான் இருக்கிறது.
If you cover your transgression,
மீறுதலை மறைக்கும் பொழுது,
any sin,
எந்த பாவமா இருந்தாலும்,
right now for example,
இப்பொழுதே உதாரணமாய் சொல்லுங்க.
Can you think, can you just spend few minutes thinking.
ஒரு சில நிமிடங்களை நீங்கள் சிந்திப்பதிலே செலவிட முடியுமா?
Think about your life.
உங்கள் வாழ்க்கையை குறித்து எண்ணி பாருங்கள்.
Is there anything in your life which you have not confessed to God?
தேவனிடத்திலே அறிக்கை செய்யப்படாத ஏதாவது ஒரு காரியம் இருக்கிறதா?
Anything?
ஏதாவது இருக்கிறதா?
You young people,
வாலிப தம்பி மார்லி தங்கை மார்லி,
something your parents don't know,
அப்பா அம்மாவுக்கு அது தெரியாது.
Okay, I'm not asking you to tell your parents, but have you confessed it to God?
அப்பா அம்மாட்ட சொல்ல சொல்லி நான் சொல்லவில்லை, ஆனால் தேவனிடத்தில் அறிக்கை செய்திருக்கிறீர்களா?
If you have sinned against your parents, go and tell your parents.
அப்பா அம்மாவுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால் அப்பா அம்மாவிடத்தில் போய் சொல்லுங்கள்.
But if you have sinned against God, go to God.
ஆனால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தால் அவரிடத்திலே போங்கள்.
If you have sinned against somebody in your school or college, go and ask their forgiveness.
உடைய பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ யாருக்கு விரோதமாவது பாவம் செய்திருந்தால் அவரிடத்திலே போய் அறிக்கை செய்.
You don't have to tell everything to your parents.
எல்லாவற்றையும் அப்பா அம்மாவுக்கு சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை.
But you have to confess everything to God.
ஆனால் தேவனிடத்திலே எல்லாவற்றையும் நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும்.
And if you are living at home and you're a child,
ஒரு குடும்பத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் அந்த வீட்டிலே ஒரு பிள்ளையா இருக்கிறீர்கள்,
then perhaps you should tell your parents also.
அப்படியானால் அப்பா அம்மாட்டே நீங்க சொல்லணும்.
Because you are under their protection.
என்ன ஏனென்றால் நீங்கள் அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பில் தான் இருக்கிறீர்கள்.
So that they can protect you and tell you what you should do.
நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவர்கள் எது நல்லது என்று அவர்கள் சொல்லுவார்கள்.
But you must confess to God.
ஆனால் தேவனிடத்தில் அது அறிக்கை செய்ய வேண்டும்.
Say, Lord, I'm sorry I did that.
ஆண்டவரே, இதை நான் செய்தபடினாலே ஆண்டவரே நான் வருத்தப்படுகிறேன், என்னை மன்னித்து
விடும். It's so easy to confess to God.
தேவனிடத்திலே அறிக்கை செய்வது மிகவும் எளிது.
Because he already knows it.
ஏனென்றால் ஏற்கனவே தேவனுக்கு அது தெரியும்.
See, we are hesitant to tell somebody about what we did because he doesn't know what we did.
ஒரு இடத்திலே போய் நாம் செய்த காரியத்தை சொல்வதற்கு எவ்வளவோ தயக்கம் காட்டுகிறோம், ஏனென்றால் நாம் என்ன செஞ்சோம்னு அவருக்கு தெரியாது.
But supposing he already knows what I did.
ஆனால் நான் செய்த புத்தியமான காரியம் ஏற்கனவே அவருக்கு தெரிந்திருந்தால்,
then what is the use hiding it?
அதை மறைப்பதில் என்ன பிரயோஜனம்?
If you violated one traffic law and the policeman was standing there and saw it.
நீங்கள் ஒரு போக்குவரத்து சாலை விதியை மீறுகிறீர்கள், அங்கே டிராபிக் போலீஸ்காரர் பார்த்து விட்டார்.
Like you didn't go around the circle, you cut the circle and came there.
Around anavile sutti poguk balaga ipdi kurukaga poi vittirga.
And as soon as you came there, the policeman was around the corner and he said, come here.
Kurukaga poi nikkringa, kurukaga ipdi dhaan poi mudikringa, police car vaapa vaapa nu koopidukrar.
What are you going to do? You're going to tell him a lie?
Avarte poi poi solla poringla?
He saw you.
Avar dhaan paathutare.
God is like that.
Devan appadi dhaan irukkar.
But he's not a policeman.
Anal devan police car alla.
He's a father.
Or thagappan.
Why are you afraid of him?
Yen avare paarthu bayapadugireergal?
Go to him.
அவரிடத்தில் செல்லுங்கள்.
And say, Father,
பிதாவே,
I'm sorry.
நான் வருத்தப்படுகிறேன்.
I really did something that hurt your heart.
ஆண்டவரே, என் உள்ளத்தை ஆண்டவரே புண்படுத்தின உண்மையான ஒரு தவறை நான் செய்துவிட்டேன்.
Lord, I'm sorry. Please forgive me.
ஆண்டவரே, நான் வருத்தப்படுகிறேன், மனம் திரும்ப மன்னியும் ஆண்டவரே.
I don't want to do it again.
மீண்டும் நான் செய்ய விரும்பவில்லை ஆண்டவரே.
But Father,
ஆனால்
I can't say I won't do it again.
நீமேல் செய்யவே மாட்டேன் என்று நான் சொல்ல முடியாது.
Because I'm so weak.
நான் அவ்வளவு பலவீனமாக இருக்கிறேன்.
But I want you to help me.
ஆனால் நீர் எனக்கு உதவி செய்ய முடியாது விரும்புகிறேன்.
That I don't do it again.
இனிமேல் நான் செய்யாதபடிக்கு உதவி செய்ய ஆண்டவரே.
God is a loving father.
தேவன் அன்பான ஒரு தகப்பன்.
We must go immediately and get it confessed.
நாம் உடனடியாக தேவனிடத்தில் சென்று நாம் அதிக அறிக்கை செய்து விட வேண்டும்.
See, if you get a big injury,
ஒரு பெரிய காயம் ஏற்பட்டுவிட்டது,
immediately to a hospital.
உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு செல்கிறீர்கள்.
They can put the skin together and stitch it up. There won't be a big scar there.
அந்த கிழிந்து போன வெட்டப்பட்ட சதை அங்கே பின்னால் பெரிய தடும் உண்டாகாதபடி உடனே தையல் போட்டு விடுவார்கள்.
But if you go after one or two days,
ஒரு நாள் இரண்டு நாள் கழித்து நீங்க போனீங்கன்னா,
they can't stitch it up.
அங்க தையல் போட முடியாது.
It will be a big scar for all of your life.
வாழ்க்கை முழுவதுமா அங்கே பெரிய தடும் இருக்கும்.
But if you go immediately,
உடனேயா போய்டா,
they can stitch it up and after some time even the scar won't even be visible.
உடனே தையல் போட்டுருவாங்க, கொஞ்ச நாள் கழித்து அந்த தழும்பு கூட தெரியாது.
Whenever you sin,
எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கிறீர்களோ,
go to God immediately.
உடனே தேவனிடத்தில் போய் விடுங்கள்.
It's like if you get a thorn in your foot.
கால்ல முள் குத்திச்சுனா,
when do you take it out?
எப்ப அந்த முள் எடுப்பீங்க?
At night.
பரவாயில்ல, நைட் ஆகட்டும், அப்ப எடுத்துக்கலாம் சொல்லி காத்திருக்கீங்க.
Or immediately.
அல்லது கால்ல முள்ளு குத்துறவனே எடுத்துறீங்களா?
இமிடியட்லி.
உடனடியாக எடுத்து விடுவீர்கள்.
That's how we must get rid of sin.
இப்படி தான் நாம் பாவத்தையும் எடுத்து விட வேண்டும்.
Lord, I did something wrong.
ஆண்டவரே, ஒரு தவறு செய்துவிட்டேன்.
Lord, that was a bad thought.
ஆண்டவரே, இது கெட்ட எண்ணம்.
Lord, that was a bad word I spoke to that brother or sister.
இந்த சகோதரனிடத்திலே சகோதரனிடத்திலே பேசின அந்த வார்த்தை,
please forgive me.
ஆண்டவரே, தயவு செய்து என்னை
மன்னி. I want to give up that.
நான் அதை விட்டு விட விரும்புகிறேன்.
That's how we must live.
இப்படி தான் நாம் வாழ வேண்டும்.
Immediately.
உடனடியாக.
And go to that person.
அந்த நபரிடத்திலே போய்,
your wife or your husband,
மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம், உடனடியா போங்க.
I'm sorry, I didn't control myself, I just said a harsh word to you.
Naan enni nane adakikollamal kadinamana vaarthai naan pesiten.
You know, if you live like this,
ipdi neengal vaazhndhal,
you know what will happen?
Enna nadakkum theriyuma?
Listen,
gavaningal,
the devil will be afraid of you.
Pisas ungalai paarthu bayapaduvaan.
He'll be afraid of you.
Ungalai paarthu bayapaduvaan.
When you come somewhere, the devil will run.
Neenga inga vandinga pisas odi poiruvaan.
Because he sees that the light of God is flooding you.
தேவனுடைய வெளிச்சமானது வெள்ளம் போல உங்களை நிறைத்திருக்கிறதை அவன்
பார்க்கிறான். No darkness in your life at all.
உன்னுடைய வாழ்க்கையில் இருளே இல்லை என்பதை அவன் பார்க்கிறான்.
That's how we must live. That's how I want to live.
இப்படி தான் நாம் வாழ வேண்டும். இப்படி தான் நான் வாழ விரும்புகிறேன்.
You know, Jesus said in Luke chapter 11.
லூக்கா 11 ஆம் அதிகாரத்தில் இயேசு சொன்னார்,
how you can be a son of light.
நீங்கள் ஒளியின் பிள்ளையா எப்படி இருக்க முடியும்?
Luke chapter 11.
லூக்கா 11 ஆம் அதிகாரம்.
And verse 34.
34 ஆம் வசனம்.
He said the lamp of your body is your eye. When your eye is clear, your whole body is full of light. But if it's bad, your body is full of darkness.
லூக்கா 11 ஆம் அதிகாரம் 34 ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும்.
Then he says, imagine verse 36, if your whole body is full of light with no dark part in it, it'll be like a lamp illuminating you with all its rays.
36 ஆம் வசனத்தை பாருங்கள். உன் சரீரம் ஒருபுறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமா இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும் என்றார்.
How many of you will say, Lord, from today onwards I want to live like it says in Luke 11:36?
ஆண்டவரே, இன்றிலிருந்து லூக்கா 11:36 இல் சொல்லப்பட்டது போல வாழ விரும்புகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள்?
Lord, Luke 11:36 is my goal.
ஆண்டவரே, லூக்கா 11:36 என்னுடைய இலக்காய் இருக்கிறது.
Every day,
ஒவ்வொரு நாளும் என்னுடைய
இலக்கு. My whole body full of light with not even one dark part in it.
என்னுடைய சரீரம் முழுவதுமாய் வெளிச்சமாய் நிறைந்திருக்க வேண்டும். அதில் இருளான பகுதி ஒன்று கூட இருக்க கூடாது.
That means no hatred towards anybody in the world.
யார் மீதும் எனக்கு எந்த ஒரு பகையும் இருக்க கூடாது.
No bitterness.
எந்த கசப்பும் இருக்க கூடாது.
No jealousy.
பொறாமை இருக்க கூடாது.
No pride.
பெருமை இருக்க கூடாது.
No making other people feel small.
யாரையும் அவர்களை நீ உங்களுடைய பார்வையில் சிறியவனாய் மாற்ற கூடாது.
No judging other people.
மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருப்பது.
No going outside my circle and being a busybody in other people's
affairs. என்னுடைய எல்லையை தாண்டி போய் மற்றவருடைய காரியங்களில் தலையிடுவது கூடாது.
You know, another way we can get darkness into our life.
நம்முடைய வாழ்க்கையில இருளை பெற்றுக்கொள்வது இன்னொரு வழி தெரியுமா?
It's like it says in 1 Peter 4 about being a busybody in other people's affairs.
1 பேதுரு 4 அதிகாரத்தில் பார்க்கிறோம், மற்றவர்களுடைய அலுவல்களிலே நாம் போய் தலையிடுவது.
Have you read that verse? It says don't let anybody suffer in 1 Peter chapter 4
1 பேதுரு 4 அதிகாரம் 15 வசனம்.
There are four types of people mentioned there.
இங்கே நான்கு விதமான மக்களை
1 Peter 4:15.
மக்களை குறித்து
போடப்பட்டிருக்கிறது.
அவர்கள் எல்லாரும் ஒரே தரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கொலைகாரன், திருடன், பொல்லாங்கு
செய்கிறவன்,
அந்நிய காரியங்களிலே தலையிட்டுக் கொண்டவன்.
I don't think any of you are murderers or thieves or evil doers.
உங்களில் யாருமே கொலைகாரனாகவோ திருடனாகவோ பொல்லாங்கு செய்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள்.
But here it says a meddler in other people's matters is the same category as these other people.
இந்த மற்ற மக்களை போலவே அந்நிய காரியங்களிலே தலையிட்டுக் கொள்கிறவனும் அப்படித்தான் இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது.
Things that don't concern you.
உங்களை உங்களுக்கு அடுக்காத காரியம்.
You know, there are so many people whose mind is occupied with unnecessary things.
அநேகருடைய மனதிலே பார்த்தால் தேவையில்லாத காரியங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும்.
How can my whole body be full of light?
என்னுடைய சரீரம் முழுதுமா எப்படி வெளிச்சத்தினால் நிறைந்திருக்க முடியும்?
It's not only by avoiding sin.
பாவத்தை தவிர்ப்பதன் மூலமாக மட்டுமல்ல.
But I must also, if I want to be a son of light,
நான் வெளிச்சத்தின் மகனாய் முழுமையாய் இருக்க வேண்டுமானால்,
like it says, having no part dark.
எந்த ஒரு பகுதியும் இருளா இருக்க கூடாது.
I must not have my mind occupied with things that don't concern me.
எனக்கு தேவையில்லாத காரியங்களின் மூலமாய் என்னுடைய மனதை நிரப்ப கூடாது.
Many Christians, their mind is occupied with, their conversation is occupied with things that don't concern them at all.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுக்கு தேவையில்லாத காரியங்களை குறித்து அதிகமாய் பேசிக்கொண்டு மனதை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
They always want to know so many things which is not necessary for them to know.
அவர்கள் தெரிந்து கொள்ள அவசியமில்லாத காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும்.
You know, they want to find out, oh, who is going to get married to whom now?
இவங்களுக்கு யாருக்கு கல்யாணம் ஆக போகுது, இவங்களுக்கு யார் மாப்பிள்ளை, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை.
Is that girl interested in that boy?
ஓஹோ, இந்த பெண்ணுக்கு இந்த பையன் மேல ஆசை இருக்கா?
How does that concern you?
அது பத்தி உங்களுக்கு என்ன?
If you're an elder brother, you have some responsibility.
மூப்பரா இருந்தால ஏதோ உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது.
But you're not an elder.
ஆனா நீங்க மூப்பரா இல்ல.
Why you want to know who's interested in whom?
யாருக்கு யார் மேல விருப்பம் இருக்குன்னு உங்களுக்கு ஏன் தெரியணும்?
Who's getting married to whom?
இவங்களுக்கு யார் கல்யாணம் பண்ண போறானோ உங்களுக்கு என்ன?
And after they get married,
திருமணம் ஆனதுக்கு பிறகு,
are they expecting a baby?
குழந்தை பிறக்க போகுதா?
Why is that your business?
அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்.
When the baby is born, they'll announce it. That is enough for you to know then.
குழந்தை பிறந்த பிறகு அறிவிப்பு கொடுப்பார்கள். அது உங்களுக்கு போதும்.
This type of do these thoughts go in your mind?
இவ்விதமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிறதா?
It's darkness.
அதுதான் இருள்.
I'm not interested in finding out who's marrying whom.
யார் யாருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு எனக்கு அதுல தெரிந்து உங்களுக்கு விருப்பம் இல்லை.
And if they get married, when they're going to have a baby, I'm not interested in that.
அவங்களுக்கு திருமணம் ஆனால் எப்பொழுது குழந்தை பிறக்க போகிறது என்றும் அதுலேயும் எனக்கு விருப்பம் இல்லை.
I keep my mind to study God's word and to listen to God.
தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கும் என்னுடைய மனதை நான் செலவு செய்ய விரும்புகிறேன்.
My mind is a small space.
என்னுடைய மனதுக்கு இருப்பதே கொஞ்சம் இடம் தான்.
I don't have space in that to stuff all this useless information.
இந்த தேவையில்லாத காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டு அதை நிரப்புவதற்கு என் மனதில் இடம் இல்லை.
You know why many of you don't know God's word?
உங்களில் அநேகருக்கு தேவனுடைய வார்த்தை ஏன் தெரியவில்லை தெரியுமா?
Because you stuff your mind with all this useless information.
இந்த அவசியமில்லாத காரியங்களை வைத்து நீங்கள் உங்களுடைய மனதை நிரப்புகிறீர்கள்.
Supposing your sitting room is filled with all types of rubbish.
நீங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு அறையிலே எல்லா விதமான குப்பைகளும் நிறைந்திருக்கிறது
என்று
அங்க சேர் போடுவதற்கு இடம் இருக்காது, டேபிள் போடுவதற்கு இடம் இருக்காது.
Because in that small room there's so much rubbish, how can you put the chair and table there?
நீங்கள் இருக்கக்கூடிய அந்த சின்ன அறையிலே எவ்வளவோ குப்பை நிரம்பி இருக்கிறது, அங்க சேர் போடுவதற்கும் டேபிள் போடுவதற்கும் எங்க இடம்?
Please listen to me.
தயவு செய்து என்னை கவனிங்க.
Your mind is like a room.
மனது ஒரு சின்ன ரூமை போல இருக்கிறது.
It's not a huge universe like this universe.
இந்த அண்ட சராசரத்தை போல உங்கள் மனது இல்லை.
No, your mind is a small room.
உங்கள் மனது என்பது ஒரு சிறு அறையை போல இருக்கிறது.
In that room,
அந்த அறைக்குள்ளாக,
if you stuff all this useless information,
அவசியமில்லாத காரியங்களினாலே நீங்கள் உங்களை மனதை நிரப்பிக் கொண்டால்,
about that person, the other person, things which don't concern you,
உங்களுக்கு தேவையில்லாத அந்நிய காரியங்கள், அவரை பத்தி, இவரை பத்தி, அவங்களை பத்தி,
the things which God wants to give you in your mind, you won't have space for it.
இப்பொழுது தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் மனதிலே இடம் இல்லை.
And you read the Bible.
வேதத்தை வாசிக்கிறீர்கள்.
God is trying to put something into your mind, but there's no place there because it's filled with all this rubbish.
தேவன் ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு மனதிலே வைக்க விரும்புகிறார். அங்கே குப்பையினாலே நிறைந்திருப்பதனாலே அங்கே தேவனுடைய காரியத்தை எடுப்பதற்கு இடம் இல்லை.
So what are you going to do from today?
ஆகவே இன்றிலிருந்து என்ன செய்ய போகிறீர்கள்?
I tell you, young people and older people.
வாலிப தம்பிமார்களே, பெரியவர்களே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தங்கைகளே,
I am not going to fill my mind with any useless information.
ஆண்டவரே, அவசியமில்லாத காரியங்களினால் என்னுடைய மனதை நிரப்ப மாட்டேன்.
I want to listen to what God says.
தேவன் என்ன சொல்கிறார் அதை கவனிக்க
போகிறேன். What is the result?
அதனுடைய விளைவு என்ன?
I read the Bible.
நான் வேதத்தை வாசிக்கிறேன்.
And God says, I want to put this in your mind.
நான் இதை உன்னுடைய உள்ளத்திலே மனதிலே வைக்க விரும்புகிறேன் சொல்கிறார்.
There's plenty of place in my mind.
என்னுடைய மனதிலே நிறைய இடம் இருக்கு.
Lord, put it right in.
ஆண்டவரே, நேரா வைத்து விடுங்கள்.
Because I got rid of all the garbage.
Ella kuppaiyum naan adikadi adu neeki vitten.
My mind is not better than yours.
Ungaliya manadai kaattil minnai manadu visheshitha manadu endra alla.
The size of my mind is the size of your mind.
Ungaliya manadu evlo periyada irukkiradho avlo periyada dhaan ennudaiya manadum irukkiradhu.
But the difference is I don't put any garbage inside my mind.
Vithyasam enna vendral ennudaiya manadile kuppaiyai kotta maaten.
I don't want to listen to all the stories of other people and stuff it in my mind.
மற்ற மக்களுடைய கதையெல்லாம் கேட்டு 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 என் மனதை நிரப்ப மாட்டேன்.
There are enough people I have seen in our churches who have ruined their life and their ministry with this stuffing garbage into their mind.
இப்படி குப்பையை நிரப்பி தங்களுடைய வாழ்க்கையையும் தங்களுடைய ஊழியத்தையும் கெடுத்து கொண்ட அநேகரை நம்முடைய சபையிலே நான் பார்த்திருக்கிறேன்.
I want to learn a lesson.
நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள
விரும்புகிறேன். Lord, you have given me a ministry.
ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறீர்.
I am not going to lose it by stuffing garbage into my mind.
குப்பையை என்னுடைய மனதிலே ஆண்டவரே வைத்து வைத்து இந்த ஊழியத்தை நான் கெடுத்து விட மாட்டேன்.
You young brothers and young sisters.
வாலிப தம்பிமார்களே, வாலிப தங்கைமார்களே.
Do you want to live a life that's useful for God as you grow up?
தேவனுக்கென்று நீங்கள் வளரும் பொழுது பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமா?
Let light fill your mind.
வெளிச்சம் உங்கள் மனதை நிரப்பட்டும்.
Let there be no darkness in your mind.
உங்கள் மனதிலே இருளே இருக்க வேண்டாம்.
Let there be no pride.
பெருமை இருக்க வேண்டாம்.
Let there be no jealousy.
பொறாமை இருக்க வேண்டாம்.
And let there be no useless information.
தேவையில்லாத அறிவிப்புகள் அங்கே இருக்க வேண்டாம்.
Gossip stories about other people.
மற்ற மக்களை குறித்தான புறங்கூறுதல் எல்லாம்
உள்ளே இருக்க வேண்டாம். Why you want to hear all this?
ஏன் அதெல்லாம் கேட்க வேண்டும்?
Let the worldly people sit and fill their mind with all that garbage.
உலக மக்கள் வேண்டுமானால் உட்கார்ந்து கதை எடுத்து அரட்டை எடுத்து குப்பையினால தங்கள் மனதை நிரப்பிக் கொள்ளட்டும்.
I want to fill my mind with information that is useful with which I can bless other people.
நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக பிரயோஜனமுள்ள காரியங்களினால் என்னுடைய மனதை நிரப்ப விரும்புகிறேன்.
When I sit with other people, I don't want to tell them all the useless stories other people have told me, 90% of them which may not even be true.
மக்கள் என்னிடத்தில் சொன்ன தேவையில்லாத காரியங்களை நான் உட்கார்ந்து பேசும்போது மற்றவர்களை சொல்ல மாட்டேன். அப்படி மற்றவர்கள் சொன்ன காரியத்தில் 90% உண்மை அல்ல.
When you have sat with me for so many years,
எத்தனை ஆண்டுகளாக உங்களிலே அநேகர் 20 ஆண்டுகளாக என்னோடு கூட உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
When have you heard me say like this?
நான் இப்படி சொன்னதை நீங்க ஏதாவது கேட்டிருக்கிறீங்களா?
Have you heard about this?
பிரதர், உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா? உங்களுக்கு
a little softly, have you heard about this?
இந்த விஷயம் தெரியுமா?
I never talk all that.
நான் அப்படி எல்லாம் பேசுவதே கிடையாது.
What do you hear me say?
நான் என்ன சொல்வதை கேட்டிருக்கிறீர்கள்?
Brother, God is here to help you, encourage you and give you victory in your situation.
சகோதரனே, தேவன் உனக்கு உதவி செய்யும்படியாக, உன்னை ஜெயாலியை மாற்றும்படியாக, உன் சூழ்நிலை உதவி செய்யும்படியாக உன்னை உற்சாகப்படுத்த விரும்புகிறார்.
See how many hundreds of people are sitting here today now.
இப்பொழுது எவ்வளவு நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
All of us decide now.
இப்பொழுதே நாம் எல்லாரும் தீர்மானித்தால்,
All of us.
நாம் எல்லாரும்,
I am not going to put any more garbage into my mind.
என்னுடைய மனதிலே இனிமேலும் எந்த ஒரு குப்பையும் கொட்டிக்கொள்ள மாட்டேன்.
No part will be dark in my mind from today.
இன்றிலிருந்து எந்த ஒரு பகுதியும் என்னுடைய மனதிலே இருளா இருக்காது.
I am not going to sit and talk useless stuff with my husband or wife at home.
வீட்டிலே உட்கார்ந்தவனே மனைவி நடத்துல கணவன் நடத்துல தேவையில்லாத காரியத்தை பேச மாட்டேன்.
I am not interested.
அதில் எனக்கு விருப்பமே இல்லை.
I want to know if I can bless people.
நான் மக்களை ஆசீர்வதிக்க முடியுமா என்றுதான் நான் பார்ப்பேன்.
You know, I prayed a prayer once.
ஒரு முறை இப்படி நான் ஒரு ஜெபத்தை செய்தேன்.
I said, Lord,
ஆண்டவரே,
when I look at a sister,
நான் ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது,
help me to look and not even see whether she is wearing any ornaments or not.
அவர்கள் நகை அணிந்திருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட நான் பார்க்க கூடாத அளவுக்கு ஆண்டவரே அவர்களை பார்க்க உதவி.
I want to be blind to that.
ஆண்டவரே, இந்த காரியத்துக்கு நான் குருடனாக இருக்க விரும்புகிறேன்.
God has helped me.
தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
So many times.
अनेक முறைகள்.
I see a sister.
ஒரு சகோதரியை பார்க்கிறேன்.
And afterwards I don't even know whether she was wearing ornaments or not.
அவர் நகை அணிந்திருந்தாரோ இல்லையா என்ற கூட எனக்கு தெரியாது.
Because
ஏனென்றால்,
that does not interest me.
அது எனக்கு விருப்பம் கொடுப்பதில்லை.
I am not interested.
அது எனக்கு விருப்பம் இல்லை.
If she wants to do that, that is her between her and God.
அவர்கள் செய்ய வேண்டுமானால் அது அவர்களையும் தேவனையும் பொறுத்த காரியம்.
And I am not here to judge anybody.
நான் யாரையும் நியாயந்திருக்க இங்கே இல்லை.
I am here to bless people.
நான் இங்கே மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக இருக்கிறேன்.
Remember this, my brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரி, இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Song we sing in English.
ஆங்கிலத்தில் ஒரு பாடலை பாடுகிறோம்.
He did not come to judge the world.
அவர் இந்த உலகத்தை நியாயந்திருக்கும்படியாக வரவில்லை.
He did not come to blame.
அவர் குற்றம் சொல்லும்படியாக வரவில்லை.
He did not even come only to seek, but he came to, it was to save that he came.
அவர் தேடும்படியாக கூட வரவில்லை, அவன் ரட்சிக்கும்படியாக வந்தார்.
He did not come to judge, he did not come to blame.
நியாயந்தீர்க்க வரவில்லை, குற்றம் சொல்ல வரவில்லை.
He did not only come to seek, he came to save.
அவர் தேடும்படியாக கூட வரவில்லை, ரட்சிக்கும்படியாக வந்தார்.
And now Jesus says,
இயேசு சொல்கிறார்,
as the Father sent me, so I send you into the world.
பிதா என்னை அனுப்பினது போலவே நான் உங்களை உலகத்துக்குள்ளாக அனுப்புகிறேன்.
We are not here to go into the world to judge because he did not come to judge.
அவர் இங்கே நியாயந்தீர்க்க முடியாத இந்த உலகத்துக்கு வரவில்லை, ஆகவே நாமும் இந்த உலகத்தில் நியாயந்தீர்க்க முடியாய் போவதில்லை.
We are not to go out into the world to blame anybody because he did not come to blame anybody.
அவர் யாரையும் குற்றம் சுமத்த முடியாக வரவில்லை, ஆகவே நாமும் யாரையும் போய் குற்றம் சுமத்த முடியாக போக தேவையில்லை.
We are sent into the world to bless people.
ஜனங்களை ஆசீர்வதிக்கும் முடியாக இயேசு அனுப்பப்பட்டார்.
To help them.
அவர் உதவி செய்ய முடியாக,
to love them,
நேசிக்க முடியாக,
in Jesus name,
இயேசுவின் நாமத்தினாலே.
We are not here to blame anybody.
நாம் இங்கே யாரையும் குற்றம் சொல்லுவதில்லை.
We are not here to judge anybody.
யாரையும் நியாயந்தீர்ப்பதற்கும் இல்லை.
We are here to love,
நாம் நேசிக்க முடியாக,
bless,
ஆசீர்வதிக்க முடியாக,
help,
உதவி செய்ய முடியாக,
in Jesus name,
இயேசுவின் நாமத்தினாலே இப்படி செய்ய முடியாக.
And to do that,
இதை செய்வதற்கு,
I need all the information in my head by which I can love and bless and help people.
என்னுடைய மனதிலே பதிந்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக உதவி செய்யும்படியாகவே அது பயன்படுத்தப்பட வேண்டும்.
I don't need any information in my head to judge people and blame people.
மக்களை குறை சொல்வதற்கும் நியாயந்தீர்ப்பதற்கும் என்னுடைய மனதிலே எந்த ஒரு தகவலும் இருக்க தேவையில்லை.
I tell you, if you take it seriously, your whole body will be full of light.
இதை மட்டும் நீங்கள் சீரியஸா எடுப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும்.
Many of us, our doctrines are all correct.
நம்மளே அனைவருக்கும் உபதேசங்கள் எல்லாம் நேர்த்தியா இருக்கிறது.
Our mind is all corrupt with all this garbage.
ஆனால் நம்முடைய மனதோ எல்லா குப்பைகளினாலே அது அசுசிப்பட்டதா இருக்கிறது.
And that's why God cannot use you even though your doctrine is correct.
உங்களுடைய உபதேசம் சரியானதா இருந்தாலும் கூட தேவனால் உங்களை பயன்படுத்த முடியாமல் இருப்பதற்கு இதுவே காரணம்.
One of the very sad things I have seen in my life.
என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த துக்கமான ஒரு விஷயம் இதுதான்.
That some wonderful brothers,
நல்ல அற்புதமான சகோதரர்கள்,
their doctrine is absolutely correct.
அவருடைய உபதேசமானது நூற்றுக்கு நூறு சரி.
and they know the scriptures
vedathai arindirukkarar
but their usefulness to God is become zero
anal devanukku avargal payanpadatha koodiya payanpadu poojiyamai irukkar
because they stuff their mind with all this being busybody in other people's matters
avargalude manad edinala nerandirukkirad endru sonnal anniya kaaryangalile thalaiittu andha thagavulgalinala nerandirukkirad
how many people have destroyed their life in their ministry like that
ethanai per ooliyathile thangalai keduthukondaral ipadi
when you go to somebody's home
யாருடைய வீட்டுக்காவது நீங்கள் செல்கிறீர்கள்
don't go there and judge what type of decorations they have in the have in their home that's none of your business
அவங்க வீட்ல என்னென்னலாம் பூவெல்லாம் வைத்து வீட்டை அலங்கரித்திருக்கிறார்கள் என்னென்ன ஜாமான்களை வைத்திருந்தாலும் பார்க்கவே தேவையில்லை அது உங்களுடைய வேலையா இல்ல
how much money is spent on that curtain
அந்த ஸ்கிரீன் வாங்கி போடுவதற்கு எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணீங்க
how much money is spent for this marble floor
இந்த பளிங்கு கல்லுல நீங்க வீட்டை தரையிலே போடுவதற்கு எவ்வளவு பணம் செலவு செய்தீங்க சிஸ்டர்
இட்ஸ் நாட் மை பிசினஸ்
அது என்னுடைய காரியம் அல்ல
ஹி டிட் நாட் டேக் மை மணி அண்ட் டு ஆல் தட்
அவர் ஏன் பணத்தை எடுத்து அவர் வந்து பளிங்கல்ல போட்டுக்கொண்டு
வை யூ வாண்ட் டு கோ அரவுண்ட் ஜட்ஜிங் பீப்பிள் ஃபார் ஆல் தீஸ் சில்லி திங்ஸ்
இந்த சிறு சிறு காரியங்களுக்காக நீங்க ஏன் போய் மற்றவளை நியாயந்திருக்க வேண்டியிருக்கு
யூ கோ டு தி பாத்ரூம்
அவங்க பாத்ரூமுக்கு போறீங்க
ஓ யூ கோ ஆல் தீஸ் ஃபிட்டிங்ஸ் ஹியர்
அவ்வளவு நல்லா இருக்கே பாத்ரூம்
அண்ட் யூ ஆர் சப்போஸ்ட் டு பீ எ சர்வன்ட் ஆஃப் காட்
நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் இருக்க வேண்டும்
திஸ் இஸ் ஹவ் தி டெவில் புட்ஸ் டார்க்னஸ் இன்டு யுவர் மைண்ட் அண்ட் டிஸ்ட்ராய்ஸ்
இப்படி தான் பிசாசு உங்கள் மனதிலே இருளை போட்டு உங்களை கெடுக்கிறான்
I have become free from all this.
நான் இவள எல்லாவற்றிலும் விடுதலையாகி விட்டேன்.
In my younger days I was foolish and I did the same things.
நான் என்னுடைய இளமை நாட்களிலே புத்தீனமாய் இருந்து இவள எல்லாம் செய்தேன்.
Because I did not have an older father, spiritual father to tell me this is all stupid.
இவைகள் எல்லாம் புத்தீனமான காரியங்கள் என்று எனக்கு சொல்லுவதற்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எனக்கு இல்லை.
I'm telling you
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்
you don't have to mess up your life
உங்களுடைய வாழ்க்கை குழப்பிக்கொள்ள தேவையில்லை
dear brothers and sisters
அருமையான சகோதர சகோதரி
you want no darkness in your life
உங்களுடைய வாழ்க்கையில் இருளே தேவையில்லையா
you want it like it says in Luke 11:36 the whole body full of light with no dark part in it
லூக்கா 11 ஆம் அதிகாரம் 36 ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் ஒரு குறையும் இருளாய் இருக்க கூடாது என்று வேண்டுமா
decide one thing today
ஒரு காரியத்தை
தீர்மானியுங்கள்
இங்கே நீங்கள் நியாயந்திருக்கும்படியாகவோ மற்றவர்களை குறை சொல்லும்படியாகவோ இல்லை
Don't judge how much money somebody spent on his house
யாரோ ஒருவர் தன்னுடைய வீடை கட்டுவதற்கு எவ்வளவு பணம் செலவழித்தார் என்று குற்றம் நியாயந்திருக்க வேண்டாம்
how much money some sister spent on her saree or ornaments or anything
இந்த சகோதரி புடவை வாங்குவதற்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்க நகை வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் செலவு பண்ணாங்க
why so and so has bought a new scooter or a new car
அல்லது இவர் புது கார் வாங்கி இருக்காரு அல்லது புது ஸ்கூட்டர் வாங்கி இருக்காரு எவ்வளவு ரூபாய் கொடுத்து வாங்குனார்
why are you worried he didn't take your money
அவர் உங்க பணத்தை எடுத்து வாங்குனார் அப்படியே நீங்க கவலைப்படுறீங்க
don't judge them
அவர்களை நியாயந்திருக்க வேண்டாம்
why he is doing that and why they are doing that
ஏன் இவர் இதை செய்கிறார் ஏன் அவர் அதை செய்கிறார்
why he is marrying so and so
ஏன் இவர் இவங்களை போய் கல்யாணம் பண்றார்
that's not your business
அது உங்க காரியமே கிடையாது
that's not your daughter why are you worried if he wants to marry her
அது உங்களுடைய மகள் கிடையாது அவர்கள் அவளை திருமணம் செய்தால் உங்களுக்கு என்ன
if you are an elder brother and he is doing something wrong correct him
நீங்கள் ஒரு மூப்பனாய் இருந்தால் அவர் தவறு செய்தால் திருத்துங்கள்
but if you don't have any responsibility for him
ஆனால் அவருக்கு என்று பொறுப்பு உங்களுக்கு இல்லை என்றால்
love him
அன்பு கூருங்க
bless him
ஆசீர்வதியுங்கள்
help him
உதவி செய்யுங்கள்
and say that person is outside my circle I have nothing to say
இந்த நபர் என்னுடைய வட்டத்திற்கு வெளியே இருக்கிறார் எனக்கு சொல்வது ஒன்றுமில்லை என்று சொல்லி விடுங்கள்
my life has become so happy after I followed these simple rules
இந்த எளிய விதிகளை பின்பற்ற ஆரம்பித்த உடனே என்னுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாய் மாறிவிட்டது
so much empty space in my mind now that I can fill it with God's word
தேவனுடைய வார்த்தையை நிரப்பும்படியாக இப்பொழுது என்னுடைய மனதில் எவ்வளவோ வெறுமையான இடம் இருக்கிறது
and because it's filled with God's word I've got something to give you when I stand here
அது வேத வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியால இங்கே நிற்கும் பொழுது சொல்லுவதற்கென்ற ஒரு வசனம் இருக்கிறது
otherwise you'll have nothing to give to other people because you're stuffed your mind with garbage.
உங்களுடைய மனதை குப்பையினால் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கென்று உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது.
You know we need to use our mind for so many things in the world.
உலகத்தில் இவ்வளவு காரியங்களுக்காக நம்முடைய மனதை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது.
If you are working in a factory you need to know so many things in your mind how those equipment in that factory works.
ஒரு தொழிற்சாலையிலே நீங்கள் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் எப்படி இயங்குகிறது என்பதை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
So many things.
இவ்வளவு காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும்.
In the market you have so many things to buy for your home you need to know the value of some of these things when you buy these things.
நீங்கள் ஒரு கடைக்கு செல்கிறீர்கள் ஒரு சந்தைக்கு செல்கிறீர்கள் இவ்வளவு காரியங்களை வாங்க வேண்டும் அதனுடைய விலை எல்லாம் தெரிந்திருந்தால் தான் சரியாக வாங்க முடியும்
children to educate you must have some information about schools colleges
கல்லூரியை பற்றியும் பள்ளிகளை பற்றியும் சில தகவல்கள் இருந்தால் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்ய முடியும்
so much information we need in our mind in order to live in this world
இந்த உலகத்திலே நாம் வாழ்வதற்கு எவ்வளவோ தகவல்கள் நமக்கு தேவைப்படுகிறது நம்முடைய மனதிலே
and then we need also to know god's word in our mind to help other people
அதோடு கூட சேர்ந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்ய முடியாக தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டியிருக்கிறது
why add garbage into the mind when I have need to use the mind for so many good thing.
இப்படி எத்தனையோ நல்ல காரியங்களுக்காக என்னுடைய மனதை பயன்படுத்த நான் என்னுடைய மனதை வைத்திருக்கும் பொழுது ஏன் அதோடு கூட சேர்ந்து குப்பையை கொட்டிக்கொள்ள வேண்டும்?
Don't you think the devil has made a fool of many of you?
உங்களில் அநேகரை பிசாசு ஏமாற்றி விட்டான் என்று உங்களுக்கு தெரியவில்லையா?
Now you decide from today onwards.
இன்றிலிருந்து நீங்கள் தீர்மானியுங்கள்.
Lord, no more garbage in my mind.
ஆண்டவரே, இனிமேலும் என்னுடைய மனதில் குப்பையே இருக்காது.
There's so many useless information in the world. I don't want it in my mind.
தேவையற்றதான எத்தனையோ தகவல்கள் உலகத்தில் இருக்கிறது, அது என்னுடைய மனதில் வர தேவையில்லை.
If you start when you are young,
சிறுவளா இருக்கும்பொழுதே நீங்கள் ஆரம்பித்தால்,
oh how you can protect your mind, you won't suffer like many of the older people here.
உங்கள் மனதை எவ்வளவுவாய் நீங்கள் பாதுகாக்க முடியும்? இங்க இருக்கிற பெரியவர்களை போல நீங்கள் மனதிலே பாடுபட தேவையில்லை.
And you parents who messed up your mind with all this garbage,
பெற்றோர்களே இவ்வளவு குப்பையினாலே உங்கள் மனதை கெடுத்துக் கொண்டீர்களே.
Please don't stuff it into the minds of your children.
தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுடைய மனதை அதை நிரப்ப வேண்டாம்.
Don't sit at home and speak about this brother and that sister and this family and that family.
வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு இந்த சகோதரியை பற்றியும் அந்த சகோதரியை பற்றியும் இந்த குடும்பத்தை பற்றியும் எல்லாம் நீங்கள் விவாதிக்க வேண்டாம்.
I mean, you have destroyed your life with all the garbage. Please don't destroy the life of your children also.
ஏற்கனவே இந்த குப்பை எல்லாம் கொட்டி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துக் கொண்டீர்கள். தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளையாவது நீங்கள் கெடுக்காமல் இருங்கள்.
I want to say to you parents,
பெற்றோர்களே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்,
what all rubbish you're talking at home and make your poor children listen to it and stuff their mind with garbage.
வீட்டிலே எவ்வளவு குப்பையான காரியங்கள் எல்லாம் நீங்கள் பேசி தேவையற்ற காரணங்களை பேசி உங்கள் பிள்ளைகளை அந்த குப்பையால் நிரப்ப நீங்கள் முயற்சிக்கிறீர்கள்.
You want to find fault with the elders and find fault with this brother, that brother, the other brother.
மூப்பரை குறை சொல்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளிடத்திலே அந்த சகோதரி பற்றி உங்கள் பிள்ளைகளிடத்திலே பேசுகிறீர்கள், இவர்களை பற்றி பேசுகிறீர்கள்.
Your children grow up and they don't have any respect for the church.
உங்கள் பிள்ளைகள் இப்பொழுது வளர்கிறார்கள், சபையிலே அவர்களுக்கு துளி கூட மதிப்பு இல்லை.
I have seen in Bangalore.
நான் பெங்களூரில் இதை
பார்த்திருக்கிறேன். In our church.
எங்களுடைய சபையிலே.
I have seen parents who spoke evil about the church to their children.
பெற்றோர்களை பார்த்திருக்கிறேன், மூப்பர்களை பற்றி தவறாய் தங்களை பிள்ளைகளிடத்தில் பேசினவர்களை
பார்த்திருக்கிறேன்,
சபையை குறித்து தீமையாய்
பேசியிருக்கிறார்கள்,
பல சகோதரர்களை பற்றி தீமையாய் பேசியிருக்கிறார்கள்.
You know where those children are today?
இன்றைக்கு அந்த பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள் தெரியுமா?
None of them are in the church.
அதிலே ஒருவர் கூட சபையில் இல்லை.
Who drove them out of the church?
சபையிலிருந்து வெளியே விரட்டி விட்டது யார்?
The parents.
பெற்றோர்கள்.
By stuffing the minds of their children with criticism of this person, that person, this elder, that elder and all that rubbish.
இந்த மூப்பரை பற்றி, அந்த மூப்பரை பற்றி, இவரை பற்றி, அவரை பற்றி தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் சொல்லி 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 பிள்ளையுடைய மனதை நிரப்பி விட்டார்கள்.
I never did that with my children.
என்னுடைய பிள்ளையுடைய விஷயத்தில் இப்படி நான் ஒரு காலம் செய்ததில்லை.
And today all four of my sons have got a great appreciation for CFC and the church.
இன்றைக்கு என்னுடைய நான்கு மகன்களுமே CFC சபையை குறித்தும் அங்குள்ள சகோதரர்களை குறித்தும் நல்ல மதிப்பு வைத்திருக்கிறார்கள்.
Not because CFC is perfect.
CFC சபையானது பூரணமான சபை என்பதனால அல்ல. நான் பூரணமான என்பதனால அல்ல.
Because my children are perfect.
என்னுடைய பிள்ளைகளும் பூரணமானவர்கள் என்பதனால அல்ல.
But I did not stuff their mind with garbage.
நான் குப்பையினாலே அவருடைய மனதை நிறைக்கவில்லை.
Please, what are you parents doing at home?
பெற்றோர்களே உங்க வீட்ல நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்?
Please stop it from today.
இன்றிலிருந்து தயவு செய்து நிறுத்தி விடுங்கள்.
Repent.
மனம் திரும்புங்கள்.
Go home and tell your children I'm sorry for all the wrong things I told you about people in the church.
இந்த சபையில உள்ள மக்களை பற்றி நான் உங்களுக்கு தவறாய் பேசின காரியங்களுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று பிள்ளைகளிடத்தில் கேளுங்கள்.
We are going to stop that from today.
இன்றிலிருந்து நாம் இதை நிறுத்த போகிறோம் என்று சொல்லுங்கள்.
And you tell your children.
பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள்.
Daddy, mommy, tell your children. Your father and mother, please tell your children this.
அப்பா அம்மா நீங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க.
If you hear me say something against anybody, please stop me immediately.
மகனே மகளே, அடுத்த முறை நான் யாரை பற்றியாவது தவறாய் உங்ககிட்ட பேசினா உடனே நீங்க என்னை நிறுத்திடுங்கன்னு சொல்லுங்க.
Your older children may be a little afraid.
வளர்ந்த பிள்ளைங்க உங்களை நிறுத்துவதற்கு பயப்படுவாங்க.
But next week when you begin to speak evil about somebody,
அடுத்த வாரம் நீங்கள் யாரையாவது பற்றி தீமையாய் பேச ஆரம்பித்த உடனே,
your 4-year-old daughter will say,
உன் 4 வயசு மகள் வந்து சொல்லுவா,
ஆஹா டாடி, you said we are not going to speak evil about
anyone. அன்னைக்கு என்ன சொன்னீங்க, மற்றவங்களை பத்தி தீமையா சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, என்ன சொல்லி விடுவாள்.
Thank God for these 4-year-old girls.
இந்த 4 வயது மகளுக்காக தேவனுக்கு நன்றி.
I remember one story I heard.
நான் கேட்ட ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது.
One mother who got angry in her house.
ஒரு தாய் தன்னுடைய வீட்டிலே கோபப்பட்டு விட்டாள்.
And her little girl said to her,
அந்த சின்ன மகள் வந்து அம்மாட்ட சொன்னாங்களாம், அம்மா,
you remember what brother Zach said in the meeting?
கூட்டத்தில் brother Zach என்ன சொன்னார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காமா?
That when you get angry, the devil is sitting on your head.
நீங்க கோபம் அடையும் போது பிசாசு உங்க தலையில உட்கார்ந்து இருக்கான்.
Oh, the mother stopped immediately.
உடனே அம்மா நிறுத்திட்டாங்க. அப்படியா?
Wasn't it good to have these little children who are listening in the meeting to tell their mothers what they heard in the meeting?
கூட்டத்திலே இப்படி செய்தியை கவனிக்கிற சிறு பிள்ளைகள் இருப்பது எவ்வளவு ஆசீர்வாதம். வீட்ல போன அம்மாட்ட செய்தி ஞாபகப்படுத்துறாங்களே.
She didn't hate her mother.
அந்த சின்ன மகள் தன்னுடைய தாயை வெறுக்கவில்லை.
She was just trying to stop the devil from continuing any further.
தொடர்ந்து பிசாசு தலையில உட்காரதை நிறுத்துவதற்கு அந்த மகள் முயற்சித்தாள்.
Thank God for such little girls.
இப்படிப்பட்ட சின்ன பிள்ளைகளுக்காக தேவனுக்கு நன்றி.
don't tell them to shut up.
Hey, vaya moodu endu neengal solla vendam.
No, the Pharisees told the children to shut up and Jesus said no, the truth comes out of their mouths only.
Pharisees siru pilligale endra vara tadai paninaargal vaya moodu endu sonnaal aanal Yesuvo illa sathiyam avargal vaayil irundhu pirakkum endu sonnar.
What is your aim?
உங்களுடைய வயசு என்ன?
I'll tell you, my aim is that my whole body will be full of light, the devil will run when I come.
உங்களுடைய லக் என்ன? என்னுடைய லக் நான் சொல்கிறேன், என் வாழ்க்கை முழுவதுமாய் வெளிச்சத்தால் நிறைந்திருக்க வேண்டும்.
I think of it like this in 2000 years ago in Israel.
இஸ்ரவேலிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி தான் நான் கற்பனை செய்து பார்க்கிறேன்.
Jesus was moving from Nazareth to Capernaum.
இயேசு நாசரேத் ஊரிலிருந்து இப்பொழுது கப்பர்நவுக்கு போகிறார்.
All the demons in Capernaum are trembling now.
இப்பொழுது கப்பர்நவுல இருக்க பிசாசான நடுங்க
ஆரம்பிக்கிறது. Oh, he's coming here, he's coming here.
இயேசு இங்க வராரே, இயேசு இங்க வராரே.
And they run.
எல்லாம் ஓடுகிறது.
And then he goes to Judea.
பிறகு இயேசு அங்க இருந்து யூதேயாவுக்கு.
All the demons there are trembling. Oh, he's coming here now.
ஐயோ இங்க வராரே, இங்க வராரே என்று எல்லா பிசாசும் நடுங்குகிறது.
I say, Lord, make me like that.
என்னை அதுபோல மாற்றும் என்று ஆண்டவரே கேட்கிறேன்.
That when I'm going to some place, all the demons are, hey, he's coming here now.
நான் ஒரு இடத்துக்கு போகும்போது அங்க இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் ஐயோ இவர் இங்கே வருகிறாரே, வருகிறாரே நடுங்க வேண்டும்.
You can be like that.
நீங்களும் அப்படி இருக்க முடியும்.
You know the Bible says you can be like that.
நீங்கள் அப்படி இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியாதா?
Here is a wonderful verse.
இங்கே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது.
It's been one of my favorite verses for many years. 1 John chapter 4.
1 யோவான் 4 ஆம் அதிகாரம் இது எனக்கு பிடித்தமான अनेक வருஷங்களாக பிடித்தமான வசனமாக இருக்கிறது.
We had it as our theme for a conference in Bangalore some years ago.
சில ஆண்டுகள் முன்பாக பெங்களூர் நடந்த கான்ஃபரன்ஸ்க்கு இது ஒரு கருப்பொருளாக வைத்திருந்தோம்.
1 John chapter 4.
1 யோவான் 4 ஆம் அதிகாரம்
verse 17.
17 ஆம் வசனம்.
As last part, as Jesus is, so also are we in this world.
அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம்.
Listen to this.
நீ கவனித்து கேளு.
I think you need to listen to that 100 times before you believe it.
நீங்கள் அதை நம்புவதற்கு முன்பதாக 100 முறையாவது கேட்டிருந்திருக்க வேண்டும் என்று
நினைக்கிறேன். As Jesus is, so also are we in this world.
இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம்.
What does that mean?
அதன் பொருள் என்ன?
First of all, it means that as the Father watched over Jesus during his earthly days, Father watches over me also during my earthly days.
இயேசு இந்த பூமிக்குரிய நாட்களில் இந்த பூமியில் இருந்தபொழுது பிதாவானவர் அவரை கவனித்துக் கொண்டே இருந்தது போல பிதாவான நினையும் அவர் பராமரிக்கிறார், கவனிக்கிறார்.
The world is a very dangerous place.
உலகமானது மிகவும் ஆபத்து நிறைந்த உலகம்.
It's dangerous for you, it's dangerous for me.
உங்களுக்கும் ஆபத்து நிறைந்த ஒரு இடம், எனக்கும் ஆபத்து நிறைந்த ஒரு இடம்.
Our Father protects us.
ஆனால் நம்முடைய தகப்பன் நம்மை பாதுகாக்கிறார்.
You know, now there are so many terrorists.
நிறைய தீவிரவாதிகள்
இருக்கிறார்கள். So many people who want to do evil to us.
நமக்கு எவ்வளவு பொல்லாப்பு செய்ய விரும்புகிற அநேகர் இருக்கிறார்கள்.
Think of Jesus.
இயேசுவை எண்ணி பாருங்கள்.
When he was a helpless baby.
அவர் ஒரு உதவியற்ற ஒரு குழந்தையா இருக்கும் பொழுது.
Bethlehem.
பெத்லகேமிலே.
And Herod is sending all the soldiers to come and kill him.
இவரை கொலை செய்யும்படியாக ஹெரோது எல்லா போர்ச்சவர்களையும் அனுப்புகிறான்.
What can a helpless baby and the poor father and mother do anything against all these soldiers?
ஏழை தகப்பனும் தாயும் இந்த பதவியேற்ற நிலையில் இருக்கக்கூடிய இயேசு என்ற குழந்தையும் சிறு குழந்தையும்
பட்
அந்த போர் வீரர்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்ய முடியுமா?
Before that happens, God tells Joseph, go away from here.
இந்த காரியம் நடப்பதற்கு வெகு முன்னதாகவே யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இங்கிருந்து போய்விடு.
Go to Egypt, go far away.
தூரமா எகிப்துக்கு போய்விடு என்று சொல்கிறார்.
So they come.
அவர் போரில் வருகிறார்கள்.
They can't kill Jesus.
இயேசுவை கொலை செய்ய முடியவில்லை.
Do you believe that God, your father, will protect you like that?
தேவன் உங்களுடைய தகப்பன் இப்படி உங்களை பாதுகாப்பார் என்று நினைக்கிறீர்கள், நம்புகிறீர்களா?
Yeah, God can. God has protected me like that.
தேவன் என்னை எப்படி பாதுகாத்தார்?
I can tell you stories from my life.
என்னுடைய வாழ்க்கையில இருந்த பல சம்பவங்களை சொல்ல முடியும்.
Where people come to harm me.
எனக்கு தீங்கு செய்ய ஜனங்கள் வந்தார்கள்.
And before that itself, God has taken me somewhere else.
அந்த தீங்கு செய்ய வருவதற்கு முன்பதாகவே தேவன் என்னை வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டார்.
And they come there, I'm not there.
அங்க வருகிறார்கள், நான் அங்க இல்லை.
Exactly like in Bethlehem.
பெத்லகேம் நடந்தது போலவே தான்.
Do you know that God can do that for you?
உங்களுக்கும் தேவன் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறீர்களா? ஏன்?
Because here it says, as Jesus is, so are we in this world.
இந்த உலகத்திலே இயேசு இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது.
As the Father cared for Jesus, he cares for you and me.
பிதா இயேசுவை பராமரித்தது போலவே உங்களையும் என்னையும் பராமரிக்கிறார், கவனிக்கிறார்.
If you are going to live in sin,
ஆனால் நீங்கள் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பீர்களா?
And you want to fill your mind with all this garbage.
உங்கள் மனதை எல்லா குப்பையினாலும் நிரப்ப வேண்டும் என்று விரும்பினால்,
then this verse is not for you.
இந்த வசனம் உங்களுக்கானதல்ல.
Because you are not trying to live like Jesus lived in this world.
ஏனென்றால் இந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்த பிரகாரமாக வாழ நீங்கள் முயற்சிக்கவில்லை.
Jesus didn't stuff his mind with all the garbage that was being talked about in all the homes in Nazareth.
நாசரேத் ஊரிலே எல்லா குடும்பங்களிலே பேசிக் கொண்டிருந்த தேவையற்ற காரியங்களினால குப்பைகளினால இயேசு மனதை நிறைக்கவில்லை.
Jesus didn't go to different homes and say, have you heard about this, have you heard about that, that's not his subject.
இத குறித்து கேட்டீங்களான்னு சொல்லி இயேசு ஒவ்வொரு குடும்பத்திலேயே போய் பேசவில்லை.
But you are like that. Then how can the Father care for you?
அப்படியானால் பிதா எப்படி உங்களை பராமரிக்க முடியும்?
Now I'm telling you a better way.
இப்பொழுது மேன்மையான ஒரு வழியை உங்களுக்கு
சொல்றேன். Stop all this useless garbage.
தேவையற்ற அந்த குப்பையெல்லாம் நிறுத்தி விடுங்கள்.
And say, Lord, I don't want to stuff my mind with any information that's not useful for me.
ஆண்டவரே, எனக்கு உபயோகப்படாத தகவலினாலே என்னுடைய மனதை நிறைக்க மாட்டேன் என்று சொல்லுங்கள்.
And I know you will care for me.
நீர் என்னை பராமரிப்பீர், எனக்கு
கவனிப்பீர். Give me the information that is useful for me. Other things I'm going to not listen to it.
ஆண்டவரே, எனக்கு பிரயோஜனமான காரியங்களை எனக்கு தாரும், மற்ற காரியங்களை நான் செவி கொடுப்பதில்லை.
And then you may say,
பிறகு நீங்க சொல்லுவீர்கள்,
Brother Zach, what if I'm sitting at home and my wife puts this useless information into my head?
நான் வீட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய மனைவி தேவையில்லாத காரியங்களை பேசி என்னுடைய மனதிலே போடுகிறாள், நான் என்ன செய்வது?
I can't kick her out of the house.
நான் வீட்லே அவ வீட்ல இருந்து அவளை துரத்தி விட முடியாது.
I can't run away also.
நானும் ஓடி விட முடியாது.
I'll tell you what to do.
என்ன செய்ய வேண்டும் என்று நான்
சொல்றேன். There is a saying in English.
ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு.
You listen from one ear and let it go out through the other ear.
ஒரு காதிலே கேட்டு இன்னொரு காதிலே விட்டு விடுங்கள்.
That's a wonderful way.
அருமையான ஒரு வழி.
When your wife is putting garbage into your ear.
உங்களை மனைவி ஒரு காது ஓட்டைக்குள்ளாக குப்பையை போட்டால்,
and she says, have you heard about this, have you heard about that,
இங்க இத கேட்டீங்களா, அதை கேட்டீங்களா, இது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால்,
she is like that and he is like that.
இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க பேசிக்கிட்டே இருந்தா,
I don't know when they are going to expect a baby.
அவங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்க போகுது தெரியுங்களா?
I think they are expecting a baby. And I think they are going to get married to so and so.
இவங்களுக்கு இவங்களுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க, அவங்க அவங்களை கல்யாணம் பண்ண போறாங்க.
In through one ear, out through the other ear.
ஒரு காதுக்குள்ளாக அந்த குப்பை போய் அடுத்த காதுக்குள்ள அந்த குப்பை வெளியே வந்துவிடும்.
Next morning,
அடுத்த நாள் காலையிலே,
nothing in my mind.
என் மனதில் ஒன்றும் இல்லை.
Because my mind is going to be filled with the word of God.
என்னுடைய மனது தேவ வார்த்தையினாலே நிரப்பப்பட போகிறது.
Don't fight with your wife.
மனைவியோடு சண்டை போட வேண்டாம்.
Let her keep on pouring garbage.
குப்பையை கொட்டி கொண்டே இருக்கட்டும்.
Just let it all out from the other side.
நீ இன்னொரு காதுல விட்டுட்டே இருங்க.
It's like the toilet.
கழிவறையை போல.
Just pour some water and flush it out. It goes.
தண்ணியை ஊத்தினால் எல்லாம் போய் விடுகிறது.
Exactly like that.
அதே போல தான்.
Exactly like that.
அதே போல தான்.
Your wife puts some rubbish like that, pull the flush and
out. மனைவி குப்பையை போட்டு விட்டால் நீங்கள் ஃப்ளஷை திறந்து விடுங்கள், எல்லாம் அடித்துக் கொண்டு போய்விடும்.
Don't stuff up the toilet with all this rubbish.
தேவையில்லாத காரியங்களை கழிவறையை போட்டு நிரப்பிக் கொண்டே இருக்க வேண்டாம்.
Some of your toilets are so bad. It's all filth.
உங்களில் ஒரு சிலருடைய கழிவறையை பார்க்கும்போது அது நிரம்பி வழிகிறது.
Whole house is stinking.
வீட்டுக்குள்ள வந்தாலே நாத்தம்.
Pour some water and flush it out.
தண்ணியை ஊத்தி அடிச்சு விடுங்க.
You come to this conference to learn how to flush your toilets.
இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிறீர்கள், உங்கள் டாய்லெட்டை எப்படி தண்ணியை ஊற்றி.
I want to have a clean mind.
எனக்கு இப்போ சுத்தமான மனது இருக்கிறது.
You tell me, brother, sister.
சகோதரனே, சகோதரியே, நீங்கள் சொல்லுங்கள்.
Please tell me.
தயவு செய்து சொல்லுங்க.
Is it more important to keep your toilet clean or your mind clean? You tell me.
உங்களுடைய டாய்லெட்டை சுத்தமா வச்சிருக்கிறது அதிக முக்கியமா, அல்லது உங்கள் மனதை சுத்தமா வச்சிருக்கிறது அதிக முக்கியமா, எது அதிக முக்கியம்?
You pray and fast and tell me the answer.
ஜெபித்து உபவாசம் எடுத்து பதில் கிடைத்தால் சொல்லுங்கள்.
How you people are so careful to keep your toilet clean.
நீங்கள் உங்களுடைய டாய்லெட்டை சுத்தமாய் வைத்திருப்பதற்கு எவ்வளவு பொறுப்பெடுக்கிறீர்கள், சிறந்திருக்கிறீர்கள்.
Little children, you tell them, hey, don't you know how to clean the toilet? Flush the toilet.
பிள்ளைங்க, ஏய், உனக்கு கிடைச்சா எப்படி தண்ணி ஊத்தணும் தெரியாதா, உனக்கு நல்லா சுத்தமா தண்ணி ஊத்தி விடு என்று சொல்கிறார்கள்.
Supposing that child tells you, do you keep your mind clean, daddy?
அந்த பையன் கேட்கிறான், அந்த பிள்ளை கேட்கிறான், அப்பா அம்மா உங்க மனசை அப்படி ஃப்ளஷ் பண்ணி நல்லா சுத்தமா வச்சிருக்கீங்களான்னு
கேட்டா, what will you say?
நீ என்ன செய்வீங்க?
please from today let us have a change.
தயவு செய்து இன்றிலிருந்து நாம்
in our homes let's have a change.
நம்முடைய வீட்டிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.
Luke 11:36. The whole body is going to be full of light. I want my mind to be filled with light from today. And your wife may not change in one day.
ஒரு நாளிலே உங்கள் மனைவி மாறாமல் இருக்கலாம்.
In some cases it may be the husband putting garbage into the wife's mind.
ஆனா சில பேருடைய வீட்டிலே புருஷன் தான் மனைவியுடைய காதிலே குப்பையை கொட்டி கொண்டிருப்பார்.
Garbage.
குப்பை 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 குப்பை.
Every time they open their mouth.
எப்பொழுதெல்லாம் வாய் திறந்தாலும் குப்பை தான்.
So sisters, what should you do if your husband is like that?
சகோதரிகளே, புருஷன் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
In through one ear, out through the other ear.
ஒரு காதுக்குள்ளாக போகிறது இன்னொரு கா ஓட்டையிலே வெளியே வந்து விட
வேண்டும். Okay, so much garbage.
குப்பை கொட்டப்படுகிறது.
Pull the flush.
ஃப்ளஷை நீங்கள் தள்ளி விடுங்கள்.
Everything gone.
ஒரு தண்ணீர் வேகமாக அடித்து செல்லும்போது எல்லாம் போய்விடும்.
My mind is clean.
என் மனது இப்பொழுது சுத்தமாய் மாறிவிட்டது.
Go to bed like that.
இதுபோல நீங்கள் படுக்கைக்கு செல்லுங்கள்.
Please pull the flesh before you go to bed.
நீங்கள் படுக்கைக்கு போவது முன்பாக அந்த flesh-ஐ எடுத்து விட்டு நீங்கள் போங்கள்.
From your mind.
உங்கள் மனதிலிருந்து.
Keep it clean.
சுத்தமாய் வைத்துக் கொள்ளுங்கள்.
Because I want my body and my mind to for God.
என்னுடைய சரீரமும் என்னுடைய மனதும் தேவனுக்காய் இருக்க வேண்டும்.
I don't want to be interested in things that don't concern me.
எனக்கு தேவையில்லாத அந்நிய காரியங்களில் நான் தள்ளிட விரும்பவில்லை.
I want a clean mind much more 100 times more than I want a clean toilet at home.
வீட்டில் எப்படி சுத்தமான கழிவறை எனக்கு வேண்டும் அதை காட்டிலும் 100 மடங்கு அதிக சுத்தமானதாக என்னுடைய மனதிருக்க வேண்டும்.
You know, sometimes the toilet gets blocked.
சில சமயத்திலே கழிவறையானது அதில் அடைப்பு ஏற்பட்டுவிடும்.
Immediately we do something to rectify it. We don't ignore it.
நாம் அதை அப்படியே விட்டு விடுவதில்லை. அதை சரி செய்வதற்கு எவ்வளவாய் பிரயாசப்படுகிறோம்.
And if your mind is blocked with rubbish, do something immediately to clear it out.
அதே போல உங்கள் மனதிலே ஒரு அடைப்பு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதை சுத்தம் செய்வதற்கு உடனடியாக பிரயாசப்படுங்கள்.
This is very important.
இது மிக முக்கியமான காரியம்.
We have heard so many messages in 20 years.
20 ஆண்டுகளாக எவ்வளவோ செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள்.
Now please from today onwards take this seriously.
இன்றிலிருந்து இதை தயவு செய்து சீரியஸா எடுத்துக் கொள்ளுங்கள்.
We are not of darkness like that verse says.
இந்த வசனம் சொல்லுகிறது போல நாம் இருளுக்குரியவர்கள் அல்ல.
Son of light.
நாம் பகலின்
வெளிச்சத்தில் இருக்க வேண்டும். My whole body to be full of light.
என்னுடைய சரீரம் முழுதுமாய் வெளிச்சமாய் இருக்க வேண்டும்.
And you must be full of light.
நீங்களும் வெளிச்சத்தில் நிரம்பியிருக்க வேண்டும்.
When you go somewhere.
நீங்கள் எங்கேயாவது செல்லும் பொழுது.
The demons will say, hey, he's coming, let's run.
ஐயோ இவர் வருகிறார் நாம் ஓட வேண்டும் என்று சொல்ல வேண்டும்.
You can be like that.
நீங்கள் அப்படி இருக்க முடியும்.
You young people, you can be like that.
வாலிபர்களே நீங்கள் அப்படி இருக்க முடியும்.
Jesus can be in your home.
இயேசு உங்கள் குடும்பத்தில் இருக்க முடியும்.
Solving your problems.
உங்கள் பிரச்சனைகளை அவர் தீர்க்க முடியும்.
Overcoming the devil.
பிசாசை மேற்கொள்வதற்கு உதவி செய்ய முடியும்.
Because as Jesus is.
இயேசு இருக்கிற பிரகாரமாகவே.
So are we in this.
நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
தேவனுக்கு முன்பாக நம்முடைய தலைகளை வணங்குவோம்.
We have talked about something which is very practical.
நடைமுறையான ஒரு காரியத்தை குறித்து தான் நான் பேசியிருக்கேன்.
You can do that in your life.
உங்களுடைய வாழ்க்கையிலே கண்டிப்பாக நீங்கள் செய்ய முடியும்.
You say, Lord, please help me.
ஆண்டவரே தயவு செய்து எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள்.
Just taking a decision here is not enough.
இங்கே எடுக்கிற தீர்மானம் மட்டும் போதாது.
I've got this bad habit of not flushing the toilet in my mind.
ஆண்டவரே என்னுடைய மனது என்னும் கழிவறையிலே கத்தாவே நான் தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ண மறந்து விடுகிறேன்.
Now Lord please help me.
ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய.
I am going to keep my mind clean.
ஆண்டவரே என்னுடைய மனதை இன்றிலிருந்து நான் சுத்தமாய் வைத்துக் கொள்ள போகிறேன்.
Every time I flush the toilet in my home I'm going to ask myself if my mind has been flushed out.
என்னுடைய கழிவறையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலேயும் நான் அதை தண்ணீர் ஊற்றி சுத்தம் பண்ணும் பொழுது என்னுடைய மனது சுத்தமாய் இருக்கிறதா என்று கேட்கப் போகிறேன்.
Yes Lord.
ஆமா ஆண்டவரே.
I want a clean mind.
ஆண்டவரே எனக்கு தெளிவான மனது
வேண்டும். I don't want to stuff it with useless information.
ஆண்டவரே தேவையில்லாத தகவல்களை வைத்து என்னுடைய மனதை நிரப்ப மாட்டேன்.
Fill me with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும்.
Drive out all darkness from my life.
என் வாழ்க்கையில் இருந்த எல்லா இருளையும் அகற்றி விட
மாட்டேன். All darkness from my mind.
என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இருளை அகற்றி விடும்.
Satan, we resist you in Jesus' name.
சாத்தானே இயேசுவின் நாமத்தால் உன்னை எதிர்க்கிறோம்.
All the minds that you're trying to grip here and have gripped here in the past.
கடந்த நாட்களிலே நீ பற்றி பிடித்த எல்லா மனதுகளையும்
இயேசுவின்
நாமத்தினாலே இப்பொழுது
விடுதலை ஆக்குகிறோம். All of them released from the grip of the devil.
எல்லா மனதுகளையும் பிசாசுடைய பிடியிலிருந்து இப்பொழுது விடுதலை ஆக்குகிறோம்.
Grip of evil spirits of gossip and backbiting.
புறங்கூறுதல் குற்றம் சொல்லுதல் என்கிறதான இந்த தீமையான ஆவிகளிலிருந்து விடுதலை ஆக்குகிறோம்.
Evil spirits of judging and blaming, we deliver people right now in Jesus' name.
மற்றவர்களை குறை சொல்லி நியாயந்தீர்க்கக்கூடிய இந்த தீமையான காரியத்தில் இப்பொழுது ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை ஆக்குகிறோம்.
Lord, let your Holy Spirit come.
ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த
Spirit of peace,
சமாதானத்தின் ஆவியாய்,
righteousness,
நீதியின் ஆவியாய,
and joy,
சந்தோஷத்தின் ஆவியாய்,
fill our minds,
உங்களுடைய மனதை நிரப்புவீராக,
with the light of God,
தேவ வெளிச்சத்தினால்,
oh God, fill us with the Holy Spirit,
தேவனே எங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பு,
pour out your Spirit afresh on us,
ஆண்டவரே எங்கள் மீது புதுமையாய் முடிய பரிசுத்த ஆவியானவர் அனுப்ப
வேண்டும், make us what you want us to be,
நாங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி எங்களை மாற்ற
வேண்டும், our whole life body will be full of light,
எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய சரீரம் முழுதுமாய் வெளிச்சத்தினால் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே,
no part dark,
எந்த ஒரு பகுதியும் இருளாய் இருக்க கூடாது.
His name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.